family relationships in the old covenant I said yesterday.
நேற்று தினத்திலே நான் சொன்னது போல குடும்ப உறவுகளை குறித்து அதிகமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படவில்லை.
About husband wife relationship almost nothing is mentioned in the old testament.
அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி கூடிய உறவை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒன்றுமே சொல்லப்படவில்லை.
But when it comes to bringing up children there's quite a lot of instruction in the old testament also.
ஆனால் பிள்ளைகளை வளர்க்க கூடிய விஷயம் என்று வரும்பொழுது பழைய ஏற்பாட்டில் அநேக புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
And I want to show you one of them in Deuteronomy chapter 6.
ஒன்றை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், உபாகமம் 6 அதிகாரம்.
See, remember, this was before Jesus died, before the Holy Spirit was given.
ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இவளெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, பரிசுத்த ஆவியின் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட காரியங்கள்.
And yet God expected people without the Holy Spirit to live by this standard.
ஆனாலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமலேயே இந்த தரத்தின்படியாக வாழ்வதற்கு தேவன் எதிர்பார்த்தார்.
God never commands anything which cannot be done.
செய்யக்கூடாத எதையுமே தேவன் கட்டளையிடுவதில்லை.
Just like you as a father or mother will never tell your child to do something which you know they can't do.
பிள்ளைகள் செய்ய முடியாது என்று அறிந்திருக்கக்கூடிய காரியத்தை தகப்பனாய் தாயாய் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு காலம் அவர்களிடத்தில் செய்ய முடியாது சொல்லுவதில்லை.
And remember, God is a better father than you.
உங்களை காட்டிலும் தேவன் நல்ல தகப்பன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
It is impossible for him to command something which cannot be done.
செய்யக்கூடாத ஒன்றை ஆண்டவர் கட்டளையிட மாட்டார்.
In the Old Testament, 10 commandments, there was only one commandment that man could never keep. That was the 10th one.
பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அதிலே ஒரே ஒரு கட்டளை, 10வது கட்டளை மட்டும் மனிதனால் கை கொள்ள முடியாது இருந்தது.
The first 9 were all external commandments which even non-Christians can keep.
கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட கை கொள்ளக்கூடிய விதத்திலே முதல் 9 கட்டளைகள் இருந்தன.
But the 10th one was, you shall not lust in your heart.
ஆனால் 10வது கட்டளை, உன்னுடைய உள்ளத்திலே இச்சையாதிருப்பாயாக.
God knew that nobody can keep that.
யாரும் அதை கை கொள்ள முடியாது என்பதை தேவன் அறிந்திருந்தார்.
He kept it there just to test how many people will be honest to acknowledge that I cannot keep it.
இதை என்னால் கை கொள்ள முடியாது என்று சொல்வதிலே எத்தனை பேர் நேர்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியாகவே தேவன் அதை அங்கே வைத்திருக்கிறார்.
Those people God led later on into the new covenant, into a life of victory.
அப்படிப்பட்ட மக்களை தேவன் பின்னர் புது உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ளாக, ஜெயத்தின் வாழ்க்கைக்குள்ளாக நடத்தினார்.
So sometimes God gives us a command which he knows we cannot fulfill.
ஆகவே சில சமயத்திலே நம்மால் நிறைவேற்ற முடியாத சில கற்பனைகளை ஆண்டவர் கொடுப்பார்.
But he sees whether we will acknowledge that.
ஆனால் அதை நாம் ஒத்துக்கொள்கிறோமா என்பதை அவர் பார்க்கிறார்.
And acknowledge that and seek for his help.
அவருடைய உதவிக்காய், நாம் ஒத்துக்கொண்ட அவருடைய உதவிக்காய் கேட்கிறோமா என்று அவர் பார்க்கிறார்.
That is the purpose of it.
அதுதான் அதனுடைய நோக்கம்.
That thereby God can come and help us and then we can fulfill that command.
அப்பொழுது தேவன் வந்து நமக்கு உதவி செய்வார். அப்பொழுது அந்த கற்பனை நாம் நிறைவேற்ற முடியும்.
So Deuteronomy chapter 6.
உபாகமம் 6 அதிகாரம்.
It says here that this is the commandment, statutes, judgments the Lord your God has commanded me to teach you.
உன்னை போதிக்கும்படியாக, நீ கைக்கொள்ளும்படியாக நான் உனக்கு விதிக்கிற விதிகள், கற்பனைகள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
And what is the purpose?
அதனுடைய நோக்கம் என்ன?
Listen.
கவனியுங்கள்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
That you, your son and your grandson might fear the Lord to keep his statutes and his commandments so that all the days of your life so that your days may be prolonged.
நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமார்த்தியும் அப்பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் நான் விதிக்கிற கற்பனைகள் எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
So the Lord was telling them that it's not only you but your son and your grandson, you got to make sure they fear God.
ஆகவே நீ மட்டுமல்ல, நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தேவனை கீழ்ப்படுகிறார் என்பதை நீ நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
This is under the old covenant.
இது பழைய உடன்படிக்கையின் காலம்.
When there was no Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
They didn't have understanding of the death of the cross.
சிலுவையிலே ஆண்டவருடைய மரணத்தை குறித்ததான விளக்கம் எல்லாம் அவர்களுக்கு இல்லை.
And even at that time God said you must teach your son to fear God.
அந்த நேரத்திலே கூட ஆண்டவர் உன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்பட முடியாது, போதிக்க வேண்டும் என்று
சொல்கிறார். And when your son gets married and you have a grandchild, you must teach that grandchild to fear God.
உன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகி அவர்களுக்கு பிள்ளைகள் பெறும் பொழுது அந்த பேர பிள்ளைகளுக்கும் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்க வேண்டும்.
If you are a grandfather, as a grandfather you got a responsibility.
ஆகவே நீங்கள் ஒரு தாத்தாவாக இருந்தால், தாத்தாவாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் கூட ஒரு பொறுப்பு இருக்கிறது.
It's not enough just to play with your grandchildren, you got to teach them to fear God.
ஆகவே பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு விளையாண்டால் மட்டும் போதாது, அவர்களுக்கு நீங்கள் தேவனை பயத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
And then he said in verse 4, Hear, O Israel,
இஸ்ரவேலே கேள் என்று 4 வசனத்தை சொல்கிறார்.
Verse 5, you shall love the Lord with all your heart and all your soul and all your mind.
நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக.
So what is the first commandment?
ஆகவே முதலாவது கட்டளை என்ன?
You must love God with all your heart.
உன் முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்க வேண்டும்.
That means there must be nothing in your heart that takes the place of God.
தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளுகிற வேறு எந்த ஒரு காரியமும் உள்ளத்தில் இருக்க கூடாது.
Or in the New Testament, Jesus Christ is the one you love supremely.
அல்லது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை தான் நான் மேன்மையாக அதிகமாக நேசிக்கிறேன்.
More than your father and mother.
உன் தகப்பனையும் தாயையும்
காட்டிலும் அதிகமாக. More than your wife and children.
மனைவி பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக.
You know, there are sometimes young people fall in love with each other.
சில சமயத்தில் வாலிபர்கள் ஒருவரை காதலிக்கிறார்கள்.
And that's okay.
அது சரி.
Provided they love Jesus more than anybody else.
மற்ற நபரை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று சொன்னால்
அது பரவாயில்லை. But sometimes they just fall in love with some girl or boy. And they don't care about loving Jesus supremely.
சிலர் ஒரு ஆணையோ பெண்ணையோ காதலிக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாய் நேசிப்பதை குறித்து மறந்து
விடுகிறார்கள். So that type of love marriage will end up in chaos.
ஆகவே அது அப்படிப்பட்டதான ஒரு காதல் திருமணம் குழப்பத்திலே முடியும்.
But if you love Jesus with all your heart,
ஆனால் இயேசுவை முழுகிறதோடு நேசித்தால்,
the other person loves Jesus with all her heart,
மற்ற நபரும் தன்னுடைய முழுகிறதோடு தேவனை நேசித்தால்,
then if you love one another it's okay.
அப்பொழுது நீங்கள் ஒருவரை நேசித்தால் அது பரவாயில்லை.
But a lot of people don't care about that.
ஆனால் அநேகர் இதை குறித்து கவலைப்படுவதில்லை.
Very often children just go and fall in love with some non Christian boy or girl.
பிள்ளைகள் போய் கிறிஸ்துவல்லாத பையனையோ பெண்ணையோ காதலிக்கிறார்கள்.
Of course that can happen to any child.
அது எந்த பிள்ளைக்கும் நடக்கிறது.
But if the parents have not taught the child to love God, to love Jesus with all their heart, then the fault is with the parents.
பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை முழுதேதோடு கூட தேவனை நேசிக்க வேண்டும் என்று கட்டுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த குறை பெற்றோரை சுமந்து செல்வதாகும்.
It says here, you shall love the Lord your God with all your heart, all your soul and all your might.
உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு.
And this command verse 6 must be on your heart all the time.
ஆரம்பத்தில் வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க கடவுது.
And then what next?
அதற்கு அடுத்தது என்ன?
Verse 7, you must teach that to your children.
அவைகளை உன் பிள்ளைகளுக்கு நீ கர்த்தாய் போதிக்க வேண்டும்.
What must you teach your children?
உன் பிள்ளைகளுக்கு எதை போதிக்க வேண்டும்?
To love Jesus with all their heart.
இயேசுவை முழு இருதயத்தோடும் நேசிக்க வேண்டும்.
Not just to speak the truth and obey their parents.
ஏதோ உண்மையை பேசிவிட்டு சத்தியத்தை பேசிவிட்டு பெற்றோருக்கு கீழ்ப்படுவது மட்டுமல்ல.
That's good, but it must be because they love Jesus with all their
heart. அது நல்லதுதான். ஏன் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இயேசுவை நேசிப்பதனாலே செய்ய வேண்டும்.
So let me repeat that.
நான் இதை மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன்.
You, verse 2, you and your grandson and grandson must fear the Lord.
நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இரண்டாம் வசனம்.
So here is the command. Verse 5, love the Lord your God with all your heart, all your soul, all your might.
உன் தேவனை கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலனோடு அன்பு கூர்வாயாக.
This must be first of all in your heart.
முதலாவதாக இது உன் இருதயத்தில் இருக்க வேண்டும்.
You must not just teach them, you must teach them diligently to your son.
நீங்கள் பிள்ளைகளுக்கு போதிப்பது மட்டுமல்ல கர்த்தாய் போதிக்க வேண்டும்.
That means you must take it seriously.
அதனுடைய பொருள் என்னவென்றால் இதை சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Many of you are fathers.
உங்களில் அநேக
grandfathers.
தாத்தாமார்களாக இருக்கிறீர்கள்.
Are you obeying this command to teach your children and grandchildren to fear God and to love him with all their heart?
இந்த கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பேர பிள்ளைகளும் கர்த்தராகிய தேவனிடத்திலே முடியதையோடு அன்பு கூற முடியாய் போதிக்கிறீர்களா?
And not only that.
அது மட்டுமல்ல.
What must you talk with your children and grandchildren?
உங்களுடைய பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் எதை நீங்கள் பேச வேண்டும்?
You shall talk about this verse 7 when you sit in your house.
நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது.
When you sit in your house, you got to talk about things that will lead them to love Jesus with all their heart.
வீட்ல உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் முழு இருதயத்தோடும் இயேசுவை நேசிக்கத்தக்க விதத்திலே உங்களுடைய உரையாடல் நடத்த வேண்டும்.
Not only when you sit in the house.
வீட்ல உட்கார்ந்திருக்கும் பொழுது மட்டுமல்ல.
It says in verse 7 when you walk on the road with your children or grandchildren.
நீ வழியிலே நடக்கும் பொழுது பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் நடக்கும் பொழுது
you must talk to them about the Lord.
நீங்கள் தேவனை குறித்து அவர்களுக்கு போதிக்க வேண்டும்.
And in your house.
உன் வீட்டிலே.
Verse 7 last part when they go to sleep and when they get up in the morning.
தூங்க போவதற்கு முன்பதாகவும் காலையில் எழுந்த பிறகும் போதிக்க வேண்டும்.
So when do we have to tell our children to love God with all their heart?
ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தேவனை முழுதேதோடு நேசிக்கும்படி எப்பொழுது நாம் போதிக்க
வேண்டும்? When do we have to teach our children to love Jesus with all their heart?
இயேசுவை முழுதேதோடு நேசிக்க நாம் எப்பொழுது கற்றுக் கொடுக்க வேண்டும்?
When they go to bed.
அவள் படுக்கைக்கு போகும்போது.
When they get up in the morning.
காலையில் எழுந்த பொழுது.
When they are sitting in the house.
வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது.
When they are walking by the road.
சாலையில் நடக்கும் பொழுது.
All the time.
எல்லா நேரங்களிலும்.
And then it says
சொல்லப்பட்டிருக்க
verse 9 you must write these verses on the doorposts of your house and on your gates.
உங்கள் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுத வேண்டும் என்று 9 வசனத்தில் வாசிக்கிறோம்.
It's good to have verses on the wall that remind our children about God's word.
தேவனுடைய வார்த்தை ஞாபகமூட்டுகிறதான வாசகங்களை நாம் எழுதி வீட்டிலே மாட்ட வைத்திருப்பது நல்லது.
I've always had some verses on the walls of my house.
என்னுடைய வீட்டின் சுவற்றிலே அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும்.
Nowadays in modern houses they only put paintings and all types of stuff like that.
இப்போது நவீன வீடுகளிலே அவர்கள் சிற்ப ஓவியங்களை போடுகிறார்கள்.
But we prefer to put God's word.
ஆனால் நாங்களோ தேவனுடைய வார்த்தையை போட முடியாது தீர்மானிக்கிறோம்.
It's all right, you can have pictures on the wall, but what are your children going to learn from that?
படங்களை சுவற்றில் வைத்திருப்பது நல்லதுதான், அதிலிருந்து பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்?
But if they see God's word all the time,
ஆனால் எல்லா நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பார்க்கும் பொழுது,
it will remind them of something.
அது அவர்களை உள்ளத்திலே ஒன்றை நினைவூட்டும்.
One verse that I've had in my house for nearly 40 years.
கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக என்னுடைய வீட்டிலே ஒரு வசனத்தை வைத்திருக்கிறேன்.
If you fear God, you need be afraid of nothing else.
நீ தேவனுக்கு பயந்தால் வேறு ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை.
That's a wonderful verse.
அது அற்புதமான வசனம்.
You know, we live in a world where there's so much fear.
அதிக பயம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து
கொண்டிருக்கிறோம். It's good for our children to remember that.
நம்முடைய பிள்ளைகள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நல்லது.
If you fear God, you need fear nothing else.
நீ தேவனுக்கு பயந்தால் வேறு ஒன்றுக்கும் பயப்பட அவசியமில்லை.
I have another verse which says if you love God, everything will work for your good.
நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்ற இன்னொரு வசனம்
இருக்கிறது. We have many verses like that.
இது போன்ற பல வசனங்கள்
இருக்கிறது. Let everything that you do be done in love.
செய்கிற ஒவ்வொரு காரியமும் அன்போடு செய்யப்படக்கடவது.
That's a verse from 1 Corinthians 16.
1 கொரிந்தியர் 16 அதிகாரத்தில் உள்ள வசனம்.
And if I seek to please men, I cannot be the servant of Christ.
நான் மனுஷரை பிரியப்படுத்துறவனாய் இருந்தால் நான் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே.
And Job 23:10, he knows every detail of what is happening to me.
யோபு 23:10 லே எனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சம்பவங்களையும் அறிந்திருக்கிறார்.
These are verses that our children saw.
ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் எங்கள் பிள்ளைகள் பார்த்தார்கள்.
And it remains in their mind.
அவருடைய மனதிலே நிலைத்திருக்கிறது.
The Lord said that in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர்
சொல்லியிருக்கிறார். Write them in your house.
உங்கள் வீட்டிலே அவர் எழுதுவாயாக.
And then when the Lord brings you into the land,
அப்பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு
you know, a time comes when your children, most of us, our children come to a higher standard of living than we have.
நாம் வாழுகிற சமுதாய நிலையை காட்டிலும் அதிகமான ஒரு நிலையிலே பிள்ளைகள் வளர்கிறார்கள்.
See, many of you parents are not very educated, but your children are more educated than you.
அநேக பெற்றோர்கள் நீங்கள் அந்த அளவுக்கு படிக்கவில்லை, ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்களை காட்டிலும் அதிகமாக படித்திருக்கிறார்கள்.
They are earning more than you are earning.
நீங்கள் சம்பாதிப்பதை காட்டிலும் அவர்கள் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள்.
Good.
நல்லது.
But
anal
when they get more education and earn more money,
அவர்கள் அதிக படிப்பை பெற்று வாழ்க்கை தரம் உயரும் பொழுது, பணம் கிடைக்கும் பொழுது,
they live in bigger houses than you could live in.
நீங்கள் வாழ்வதை காட்டிலும் பெரிய வீடுகளில் அவர்கள் வாழும் பொழுது,
and they can fill their house with so many material things.
தங்களுடைய வீட்டை பல பொருட்களால் நிரப்பும் பொழுது,
and then it says in verse 11,
அப்பொழுது 11 வசனத்திலே வாசிக்கிறோம்,
and when God blesses you with all those things,
இவைகளினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது,
your houses are filled with good things.
உங்களுடைய வீடுகள் நல்ல காரியங்களினாலே வஸ்துக்களினாலே நிரம்பி இருக்கிறது.
And you eat and you are satisfied with so much God has given you.
நீ சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை சாப்பிட்டு கொடுக்கிறார்.
அந்த நேரத்தில் lest you forget the Lord.
அந்த நேரத்திலே நீ கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
That is the thing we have to teach our children.
இதை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும்.
Many of you, your children have grown up and got jobs and they are doing well in life.
உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து அவர்களுக்கு வேலை கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில நன்றாக இருக்கிறார்கள்.
They are doing well materially.
அவர்கள் பொருளாதார ரீதியிலே நன்றாக இருக்கிறார்கள்.
That is the time when they can forget God.
அந்த நேரத்தில் தான் அவர்கள் எளிதாக தேவனை மறந்து விட முடியும்.
You parents remembered God always because you were poor, you were struggling.
நீங்கள் ஏழைகளாக இருந்து நீங்கள் வாழ்க்கையில போராடி கொண்டிருந்தபடினாலே எப்பொழுதுமே கர்த்தரை மறவாதிருக்கிறீர்கள்.
It doesn't say when you are poor and struggling, please remember God. That's not it.
நீ ஏழையாக இருக்கும் பொழுது போராடி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை மறவாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்து எழுதப்படவில்லை.
It says when your houses are filled with good things, then beware that you don't forget God. நீ
நல்ல வஸ்துக்களால் நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தரை மறவாதே.
That has happened to so many people.
அநேக மக்களுக்கு இது நடந்திருக்கிறது.
When God has blessed them with material things,
தேவன் பொருளாதார காரியங்களாலே மக்களை ஆசீர்வதித்த பொழுது,
they forget God.
அவர்கள் தேவனை மறக்கிறார்கள்.
You know, in the time of Job,
யோபு நாட்களிலே,
Satan told God,
Satan devanudile sonna,
see, Job is serving you because you have given him so much money.
Yobukku nee evlo panathai koduthapadinaala avanumai sevikkiran,
so much wealth,
anega aishwaryathai koduthirukken,
children of God houses,
pillaiyalukku veedugal irukkirathu.
You take away all that and make him poor and then let's see whether he serves you.
Ivagalellam nee eduthu vittu avana eeyaakkum appozhudhu devanai sevikkirana paarpom.
And God said, okay, test him.
Sari nee choithu paarenu. Satanai paathu sonnar.
Satan took away all those things and still Job served God.
சாத்தான் அவைகளை எல்லாம் எடுத்து கொண்டான், ஆனாலும் யோபு கர்த்தரை சேவித்தார்.
But today,
ஆனால் இன்றைக்கு,
you know what the devil tells God?
பிசாசு சாத்தானை பார்த்து என்ன சொல்கிறான்?
These people are serving you and loving you because they are poor.
இந்த மக்கள் ஏழைகளாக இருக்கிறபடினால உம்மை சேவிக்கிறார்கள்.
They are so helpless, they come seeking you.
அவர்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறபடினால எப்பொழுதும் உம்மை தேடுகிறார்கள்.
But give their children plenty of money.
ஆனால் பிள்ளைகளுக்கு அதிக பணத்தை கொடுத்து
பாருங்கள். Give their children big houses and big jobs.
பிள்ளைகளுக்கு பெரிய வீட்டை கொடுங்கள், பெரிய வேலையை கொடுங்கள்.
Give them cars and all that which their parents never had.
பெற்றோருக்கு இல்லாத விதத்தில் அவர்களுக்கு கார்களை கொடும்.
Then let's see if they serve you.
அப்பொழுதும் அவர் உங்களை சேவிக்கிறார்களா என்று பார்ப்போம்.
And exactly like the devil says, so many children go astray from God.
பிசாசு சொன்னது போலவே அநேக பிள்ளைகள் இந்த திரட்சியினாலே தேவனை விட்டு போய் விட்டார்கள்.
It's the reverse of what happened in Job's time.
யோபுனுடைய நாட்களில் நடந்ததற்கு எதிர்மாறாக நடக்கிறது.
Not take away material things but give them plenty of material things.
பொருட்களை எடுத்துக்கொள்ளும் என்று அல்ல, ஆனால் அவர்கள் திரளான பொருட்களை கொடுத்து விடும்.
I can see that happening all around the world.
உலகம் முழுவதும் இது நடக்கிறதை நான் பார்க்கிறேன்.
There's nothing wrong with material things.
பொருட்களினாலே தவறு ஒன்றுமில்லை.
Gold is good.
தங்கம் நல்லதுதான்.
But even in heaven there is gold but it's under your feet.
ஆனால் பரலோகத்திலேயும் பொன் இருக்கிறது, அது காலுக்கு கீழே இருக்கிறது.
So if your children get money you got to teach them to put money under their feet, not under their head.
உங்கள் பிள்ளைகளுக்கு பணம் கிடைக்கும் பொழுது அதை காலின் கீழே வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தலைக்கு மேலே வைத்துக் கொண்டு ஆடக்கூடாது.
These are the responsibilities we have as parents and grandparents.
பெற்றோரா இருக்க தாத்தாமார்களா இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பு இதுதான்.
I'm not saying that we must tell our children to live at the same poor standard we lived at.
நாம் வாழ்ந்த அதே ஏழை தரத்திலே குறைந்த வாழ்க்கை தரத்திலே பிள்ளைகளையும் வாழ சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை.
Standard of living has gone up in India and around the world and naturally our children live at a much higher level than
உலகத்திலேயும் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகிறது. ஆகவே இயற்கையாகவே நம்முடைய பிள்ளைகளும் உயர்ந்த வாழ்க்கை தரத்துக்கு போவார்கள்.
Many of us lived and struggled in poverty.
நம்மிலே அநேகர் தரித்திரத்திலே கஷ்டப்பட்டு முழன்று கொண்டிருந்தோம்.
When I was in school I did not even have a bicycle or even a watch.
நான் பள்ளியிலே படிக்கும் பொழுது எனக்கு வாட்ச் இல்லை, எனக்கு சைக்கிள் இல்லை.
I had to borrow my father's watch when I went for the examination.
பரீட்சைக்கு போகும் பொழுது என்னுடைய அப்பாவுடைய வாட்சை தான் கடன் வாங்கி போக வேண்டும்.
Today children have got watches and cell phones and all types of things. And
இன்றைக்கு பிள்ளைகளை பாருங்கள், அவர்களுக்கு வாட்ச் என்ன, செல்போன் என்ன.
So many things.
Aneka karyangal.
That's okay.
Sorry.
But like it says here, beware that they don't forget God who has given all these.
Anal inge sollapattadhu pola ivigalellam kodutha devane avargal maravadapadikku echirikkaiyirukku.
The Lord says here when your houses are filled with all good things, he doesn't say throw away those houses and throw away those good things.
Inge nalla vastukalale nirambiya veedugal endru sollumbodhu andha nalla vastukal ellam thooki erindu vidungal endru sollavillai.
No.
Illai.
We don't tell our children that either.
Nammudaiya pillaigalukku adhaiyum
sollavillai. But we have to warn them. Be careful, verse 12, that you don't forget God who gave you these things.
கர்த்தரை மறவாதபடிக்கு இவைகளெல்லாம் கொடுத்த கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
You shall not follow other gods, verse 14.
14 வசனம் மற்ற தேவர்களை நீ பின்பற்ற வேண்டாம்.
And the number one god that many Christians are following today is money.
அன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய பிள்ளைகள் பின்பற்றக்கூடிய ஒரு தேவ பணம்.
Money and comfort and ease.
பணம், சொகுசு, வசதி.
And then they drift away from God.
பிறகு தேவனை விட்டு வழி விலகி போகிறார்கள்.
Many homes they watch television more than they read the Bible.
அநேக வீடுகளிலே வேதத்தை வாசிப்பதை காட்டிலும் டிவி அதிகமாக பார்க்கிறார்கள்.
They know the names of cricketers and film stars more than they know about the people in the Bible.
வேதத்தில் இருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் அவர்கள் கிரிக்கெட் வீரர்கள் யார், பிலிம் ஸ்டார், சினிமா நட்சத்திரங்கள் யார் என்று அறிந்திருக்கிறார்கள்.
Don't let that happen.
அது உங்களுக்கு நடக்க அனுமதிக்க வேண்டாம்.
Then he goes on. This whole chapter is about bringing up children.
இந்த முழு அதிகாரமுமே பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 20.
20 வசனம்.
When your son asks you, what do these testimonies mean which the Lord your God has commanded you?
உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உங்களிடத்தில் கேட்டால்,
you should not say, well, let's go and ask the elder.
சரி, நாம் போய் மூப்பரை போய் கேட்போம் என்று சொல்லக்கூடாது.
No.
இல்லை.
It says in verse 21, you must tell your son what it means.
அது என்ன பொருள் என்று நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும்.
In those days it was how the Lord delivered them out of Egypt.
அந்த நாட்களிலே தேவன் எப்படி அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று சொல்ல வேண்டும்.
See that when your son asks you what is the meaning of this commandment.
இந்த கட்டளையினுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால்,
you must tell them.
நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
When your daughter asks you.
உங்களுடைய மகள் உங்களை பார்த்து கேட்கிறாள்,
Mummy, why do you cover your head?
Amma, yen neengal mukkaadu podugireergal?
Don't say let's go and ask the elder.
Va pa adutha varam mooppari poi kelpom endru solavendam.
You say let us turn to 1 Corinthians chapter 11.
Naam 1 Corinthians 16th adhigaram eduthukolluvom endru solluvom.
And read there.
Ange vaasikka vendum.
God has commanded it.
Devan adai kattalittirukkar.
Even if we don't understand the meaning, we must do what God has commanded.
அதனுடைய பொருளை நாம் விளங்காவிட்டாலும் தேவன் கட்டளையிட்டபடி நாம் செய்ய வேண்டும்.
You don't have to understand the meaning before you obey a command of God.
நீங்கள் தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படிவதற்கு முன்பதாக அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற தேவையில்லை.
And even if children don't understand the meaning, they can still obey.
பிள்ளைகளுக்கு அர்த்தம் புரியாவிட்டாலும் அவர்கள் இன்னும் கீழ்ப்படிய முடியும்.
You know that's what the Lord taught Adam.
இதைத்தான் தேவன் ஆதாமுக்கு சொல்லி கொடுத்தார்.
Adam,
ஆதாமே,
there is a tree of knowledge of good and evil, you must not eat it.
நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம் இருக்கிறது, அதனுடைய கனியை புசிக்க கூடாது.
If you eat it, you will die.
அதை நீ புசிக்கும் நாளிலே சாவாய்.
And if Adam had asked,
ஆதாம் இப்படி கேட்டிருந்தால்,
why should I die if I eat that tree?
நான் அதை சாப்பிட்டால் ஏன் மரிக்க வேண்டும்?
God would have said,
ஆண்டவர் சொல்லியிருப்பார்,
I'm not going to tell you, just obey me.
நான் அதை சொல்ல போவதில்லை, நீ எனக்கு கீழ்ப்படி.
God doesn't give explanations.
தேவன் எதற்கும் விளக்கம் கொடுப்பதில்லை.
Supposing, how do you teach your children to obey?
பிள்ளைகள் கீழ்ப்படிவதற்கு எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள்?
okay, now time to brush your teeth.
சரி இப்பொழுது பல்விளக்க நேரம்.
Why should I brush my teeth?
நான் ஏன் ப்ரஷ் பண்ணணும்?
And you spend half an hour explaining why you should brush his teeth.
அரை மணி நேரம் ஏன் பல் துலக்க வேண்டும் என்று நீங்கள் விளக்கம் கொடுத்துக்
கொண்டீர்கள். Change your dirty clothes.
ஏன் அழுக்காடையை மாற்ற வேண்டும்?
Why should I change my dirty clothes?
நான் ஏன் அழுக்காடையை மாற்ற வேண்டும் என்று
பிள்ளைகள் another half an hour explaining why.
அடுத்த அரை மணி நேரம் ஏன் அழுக்காடையை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறீர்கள்.
Go and have a bath.
இப்பொழுது போய் குளிக்க போ.
Why should I bathe?
நான் ஏன் குளிக்க வேண்டும்?
Now it's time to go to sleep.
போய் தூங்க போக வேண்டும்.
Why should I go to sleep so
early? ஏன் தூங்க போணும்?
If you keep explaining to your children, they will never do anything. You will only spending your day explaining.
நீங்கள் விளக்கிக் கொண்டே இருந்தால் விளக்கிக் கொண்டே தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு காலம் காரியங்களை செய்ய மாட்டார்கள்.
God never gave explanations when he gave commandments.
தேவன் கட்டளைகளை கொடுத்த பொழுது ஒரு காலம் அதற்கு விளக்கத்தை கொடுக்கவில்லை.
You shall not commit adultery.
நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
Why not?
ஏன்?
No reason. I have commanded it. That's enough.
ஏன் விபச்சாரம் செய்யக்கூடாது? அது நான் கட்டளையிட்டிருக்கிறேன், அவ்வளவுதான்.
You shall not tell lies.
நீ போய் சொல்லக்கூடாது.
Why?
ஏன் சொல்லக்கூடாது?
No reason. Just obey.
காரணமே இல்லை, கீழ்ப்படி.
That is how God gave his law to Israel.
இப்படி தான் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார்.
So when your children ask you why can't I do this?
அவங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து ஏன் இதை செய்ய முடியாது
என்று கேட்டால் they are too small to understand.
அவர்கள் விளங்குவதற்கு சிறு பிள்ளைகளா இருக்கிறார்கள், விளங்க முடியாது.
Daddy said it. That's enough.
அப்பா சொன்னார், ஆகவே செய்கிறேன்.
That's what our children must learn.
நம்முடைய பிள்ளைகள் இதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும்.
That's how the Lord taught them.
இப்படி தான் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
But sometimes
சில நேரத்திலே
it's also good to explain.
அதை விளக்கி சொல்லுவதும் நல்லதுதான்.
What do these commandments mean?
இந்த கட்டளைகளுடைய அர்த்தம் என்ன?
Then you can explain to them.
அப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு விளக்கி சொல்ல
முடியும். So they understand the principle.
ஆகவே அவருடைய கோட்பாட்டை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும்.
That is when they grow up a little more.
அவர்கள் கொஞ்சம் வளர்ந்தவர்கள்.
But when they are small, they don't need explanation.
ஆனால் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை.
For example,
உதாரணமாக
the meaning of baptism is explained in Romans chapter 6.
ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் ரோமர் 6 அதிகாரத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது.
Baptism means I have died and been buried with Christ and I have risen again with Christ when I come out of the water.
நான் கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், இப்பொழுது அடக்கம் பண்ணப்படுகிறேன், தண்ணீரிலிருந்து வெளியே நான் வரும்போது புது மனுஷனாக வெளியே வருகிறேன்.
I have raised up with Christ.
நான் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறேன்.
But that was written about 25 30 years after the day of Pentecost.
ஆனால் அது பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு 25 25 30 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது.
So how did the 3000 people get baptized on the day of Pentecost?
அவே பெந்தெகோஸ்தே நாளிலே 3000 பேர் எப்படி ஞானஸ்நானம் பெற்றார்கள்?
If you had gone and asked them,
அவர்களை போய் கேட்டிருந்தால்,
what is the meaning of baptism?
ஞானஸ்நானத்தின் அர்த்தம் என்ன?
So we don't know.
எங்களுக்கு தெரியாது.
One thing we know, Jesus commanded it.
ஒன்று தெரியும், இயேசு கட்டளையிட்டிருக்கிறார், அவ்வளவுதான்.
And we are obeying.
நாங்கள் கீழ்ப்படுகிறோம்.
That is the best way to obey.
கீழ்ப்படிவதற்கு மிக சிறந்த விதம் இதுதான்.
Even if I don't understand.
எனக்கு விளங்காவிட்டாலும் சரி.
You don't need to understand.
நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று
தேவை. For example, when we eat food, the food gets digested in our stomach and gives us health and strength.
உதாரணமாக நாம் ஆகாரம் புசிக்கிறோம், அது உள்ளே சென்று ஜீரணம் அடைகிறது, அதற்கு பிறகு நமக்கு ஆரோக்கியமும் சக்தியும் கிடைக்கிறது.
Can you tell me how that food gets digested and becomes flesh and bones in your body?
இந்த ஆகாரம் எப்படி உள்ளே ஜீரணமாகி அது மாம்சம் ரத்தமாய் மாறுகிறது என்று நீங்கள் விளக்க சொல்ல முடியுமா?
I still don't know.
எனக்கு இன்னும் விளக்க தெரியாது.
But it does, I don't need to know, it still works in my body.
அதை நான் விளங்கிக் கொள்ள தேவையில்லை, அது இன்னுமா என் சரீரத்தில் கிரியை செய்யத்தான் செய்கிறது.
An uneducated man, he eats food and it becomes flesh.
படிக்காத ஒரு மனிதனும் சாப்பிடுகிறான், அதுவும் அவருடைய ரத்தம் மாம்சமாய் மாறுகிறது.
So you don't need to understand how your body works for it to work.
ஆகவே உங்களுடைய சரீரம் கிரியை செய்வதற்கு அது எப்படி கிரியை செய்கிறது என்ற விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை.
So that is the principle of which we can obey God also.
ஆகவே தேவனிடத்தில் இதே கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் அவருக்கு கீழ்ப்படிய முடியும்.
God said something, even if I don't understand it, I'll obey it.
ஆண்டவரே எனக்கு அது விளங்காவிட்டாலும் நான் கீழ்ப்படுகிறேன்.
But as I grow up, it's good to understand also.
ஆனால் நான் வளர வளர அதை விளங்கிக் கொள்வது நல்லது.
So in the beginning we teach our children, Daddy said something, you obey it, it's good for you.
ஆரம்பத்தில் அப்பா சொல்லிவிட்டார், ஆகவே நீ கீழ்ப்படிவது நல்லது என்று சொல்ல வேண்டும்.
You must trust me.
நீ என்னை நம்ப வேண்டும்.
See, obedience is by faith.
கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தின்
அடிப்படையில். Initially, faith in the Father.
ஒவ்வொருவரும் தகப்பனிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்கள்.
Adam had to have trust in God that when God says this tree is bad for you without any reason, he doesn't touch it.
இந்த மரத்தினுடைய கனி உனக்கு கெட்டது, ஆகவே இதை தொடக்கூடாது என்று சொல்லும்போது ஆபிரகாமுக்கு விசுவாசம் தேவை.
ஆடம்.
ஆதாமுக்கு விசுவாசம் தேவை.
That I believe God, what God said is good for me.
தேவன் சொன்னது என்னுடைய நன்மைக்காக தான் என்று ஆதாம் விசுவாசித்தார்.
If you approach the Bible like this,
இது போன்று நீங்கள் வேதாகமத்தை அணுகினால்,
some things I can't understand.
சில காரியங்களை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
God has said it, so I do it.
தேவன் சொல்லிவிட்டார், ஆகவே செய்கிறேன்.
Because I have faith.
ஏனென்றால் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன்.
Whatever God says is good for me.
தேவன் என்ன சொன்னாலும் அது எனக்கு நன்மைக்கே.
He is my loving father.
அவருடைய அன்பான தகப்பன்.
You may think that there's somebody you just should not forgive because he's done such a bad thing.
இவன் எனக்கு அவ்வளவு கேடு செய்தானாகவே மன்னிக்கவே கூடாது என்று நீங்கள் எண்ணலாம்.
But God has said forgive, so it must be good for me, so I do it.
ஆகவே தேவன் மன்னி என்று சொல்லி இருக்கிறார், அது எனக்கு நல்லது, ஆகவே நான் அதை செய்கிறேன்.
That is what we must teach our children.
இதை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
Early childhood.
அவர்கள் சிறு பிராயம் முதல்.
That you, if you learn to obey daddy and mummy without understanding the reason,
நீ காரணத்தை புரிந்துகொள்ளாமலே அப்பா அம்மாவுக்கு நீ கீழ்ப்படிந்தால்,
one day when you grow up you can understand the reason.
ஒரு நாளில் நீ வளரும் பொழுது அதனுடைய காரணத்தை விளங்கிக்
கொள்வாய். In the
same way,
you obey God without knowing the reason.
காரணம் அறியாமலேயே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய
வேண்டும். But as you grow more mature you can see the reason.
ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் பொழுது அதனுடைய காரணத்தை புரிந்துகொள்வீர்.
There are many things I have discovered in the last 56 years which I did not know 56 years ago when I was converted.
நான் கடந்த 56 ஆண்டுகளாக அநேக காரியங்களை விளங்கி இருக்கிறேன், ஆனால் 56 ஆண்டுகள் முன்பதாக அதெல்லாம் எனக்கு விளங்கவில்லை.
Today there are so many things in the Bible I understand.
இன்றைக்கு வேதத்தில் பல காரியங்களை நான் விளங்கி இருக்கிறேன்.
In spite of that I obeyed God when I didn't understand.
ஆனால் 56 ஆண்டுகள் முன்பதாக நான் கீழ்ப்படியா நான் விளங்காமல் எனக்கு விளங்காமல் இருந்தாலும் கீழ்ப்படிந்தேன்.
I was baptized 55 years ago.
55 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான்
ஞானஸ்நானம் பெற்றேன்.
ஜனவரி 1961
இல் ஞானஸ்நானம். And that day if you had asked me to explain Romans chapter 6.
அந்த நாளிலே என்னை பார்த்து ரோமர் 6 அதிகாரத்தை விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தால்
I don't know.
எனக்கு தெரியாது.
I only know one thing, Jesus commanded after we are born again we must be baptized.
நாம் இரட்சிக்கப்பட்டவருக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் கீழ்ப்படிய
வேண்டும். Don't ask me the meaning of it. I'm doing it in simple obedience to Jesus.
அதனுடைய அர்த்தம் எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். நான் எளிய விசுவாசத்திலே அவருக்கு கீழ்ப்படுகிறேன்.
Much later I understood the meaning.
அதற்கு எவ்வளவு நாட்கள் பிறகு தான் அதனுடைய அர்த்தம் எனக்கு புரிந்தது.
The main thing we have to teach our children is the obedience of faith.
ஆகவே விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் என்பதை நாம் பிரதானமாய் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும்.
This expression in Romans chapter 1.
ரோமர் 1 அதிகாரத்தில் இந்த வாசகத்தை பார்க்கிறோம்.
It comes in Romans is the great chapter explaining the gospel.
ரோமர் புத்தகம் என்பது சுவிசேஷத்தை விளக்கக்கூடிய அருமையான ஒரு புத்தகம்.
And Romans begins and ends with an expression.
ஆகவே ரோமர் ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த வாசகத்தில் ஆரம்பிக்கிறது, முடியும் பொழுதும் அந்த வாசகத்தில் முடிகிறது.
Here it says in verse 5.
ரோமர் 1:5 இல் வாசிக்கிறோம்.
I may have been made an apostle to bring about obedience of faith among the Gentiles.
புரஜாதிகளுக்குள்ளே புரஜாதிகள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ண பொருட்டு என்று நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன் என்று
சொல்கிறார். The obedience of faith.
விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் பொருட்டு. தமிழில் 7 வசனம்.
And at the end of Romans,
ரோமரின் கடைசி
last chapter,
கடைசி அதிகாரம்,
he again says this gospel has been made known to all nations to bring about the obedience of faith. Verse 26.
தமிழில் 25 வசனம், விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிற சுவிசேஷம்.
Romans begins and ends with an expression, obedience of faith.
ஆகவே ரோமர் 1:7 ரோமர் ஆரம்பிக்கிறதும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் பண்ணும் பொருட்டு என்று ஆரம்பிக்கிறது, முடியும் பொழுதும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு என்று முடியும்.
Not the obedience of understanding.
அறிவின் பேரிலே விளங்குதலின் பேரிலே உள்ள கீழ்ப்படிதல் அல்ல.
You don't need to understand.
அதை விளங்குவது தேவையில்லை.
If I live by faith, I will discover in the final day that everything was right.
நான் விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் கடைசி நாளில் நான் கண்டுபிடிப்பது என்னவென்றால் எல்லாமே சரி என்று.
Remember this.
இதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள்.
Our understanding is faulty.
ஏனென்றால் நம்முடைய புரிந்துகொள்ளுதல் குறைவுள்ளது.
See, it says in Proverbs in chapter 3.
நீதிமொழிகள் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 5.
5 வசனம்.
And 6.
6 வசனம்.
Trust in the Lord with all your heart and don't lean on your understanding.
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு.
See the contrast?
வித்தியாசத்தை பார்த்தீர்களா?
Have faith in God.
தேவனிலே விசுவாசமாயிரு.
And don't depend on your understanding.
சுய புத்தியின் மேல் சாயாதே.
Your understanding can be the enemy of faith in God.
தேவனிலே வைக்கக்கூடிய விசுவாசத்திற்கு உன்னுடைய சுய புத்தி எதிரானதா இருக்க முடியும்.
That is how many clever people in this world, they don't have faith in God.
அப்படித்தான் இந்த உலகத்தில் உள்ள அநேக புத்திசாலிகளுக்கு தேவனிலே விசுவாசம் இல்லை.
This verse clearly teaches trust in God and leaning on understanding are two opposites.
ஆகவே நம்முடைய சுய புத்தியை சார்ந்து கொள்வதும் தேவனில் நம்பிக்கையாக இருப்பதும் ரெண்டுமே எதிரும் புதிருமானது.
Because even clever people can be wrong.
ஏனென்றால் புத்திசாலிகள் கூட தவறாய் போய்விட முடியும்.
Let me tell you something.
ஒன்றை சொல்லட்டும்.
From the time of Adam,
ஆதாமின் நாள் முதல்,
for 5400 years,
5400 ஆண்டுகளாக,
5400 years from the time of Adam,
ஆதாமிலிருந்து 5400 ஆண்டுகளாக,
all people believed the sun goes round the earth.
எல்லா மக்களும் நம்பினது என்னவென்றால் இந்த சூரியன் பூமியை சுற்றுகிறது.
Even the cleverest people in the world believed sun goes round the earth.
இந்த உலகத்தில் எப்பொழுது வாழ்ந்த புத்திசாலிகள் கூட, மேதைகள் கூட சூரியன் பூமியை சுற்றுகிறது என்று நம்பினார்கள்.
How many of you believe the sun goes around the earth?
இன்னைக்கு உங்களில் எத்தனை பேர் சூரியன் தான் பூமியை சுற்றுகிறது என்று நம்புகிறீர்கள்?
If you have been to school, you don't believe that anymore.
நீங்கள் பள்ளிக்கு போனவர்களாக இருந்தால் நீங்கள் அதை நம்புவதில்லை.
We have learned it looks as if the sun is going around the earth.
சூரியன் பூமியை சுற்றுகிறது போல காட்சி அளிக்கிறது.
In fact, for 5400 years they believed all the stars go around the earth.
5400 ஆண்டுகளாக எல்லா நட்சத்திரங்களும் பூமியை சுற்றுகிறது என்று நம்பினார்கள்.
Because they thought the earth is the center.
ஏனென்றால் பூமி தான் மையம் என்று எண்ணினார்கள்.
And in the night they see the stars and the moon going around.
இரவிலே நட்சத்திரங்களும் சூரியனும்
என்பதை
விளங்கிக் கொள்வதற்கு கண்டுபிடிப்பதற்கு 5400 ஆண்டுகள் ஆனது.
So many clever people lived in those 5400
இந்த 5400 ஆண்டுகளாக எத்தனையோ புத்திசாலிகளும் மேதைகளும் வாழ்ந்து வந்தார்கள்.
And even today, if people haven't gone to school, they'll think the sun goes around the earth.
இன்றைக்கும் பள்ளிக்கு போகாதவர்கள் இதை கேள்விப்படாதவர்கள் சூரியன் தான் பூமியை சுற்றுகிறது என்று எண்ணுகிறார்கள்.
Because it looks like that.
ஏனென்றால் அது அப்படி காட்சி அளிக்கிறது.
But actually we learn in geography that the earth underneath our feet is turning all the time.
நாம் வாசிக்கிறது என்னவென்றால் நம்முடைய காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியானது சுற்றி கொண்டிருக்கிறது.
And it's turning at more than 1000 kilometers per hour.
ஒரு மணி நேரத்திற்கு 1000 கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது.
It's like a speed of a plane, it's turning around.
ஒரு ஏரோப்ளேன் வேகத்தில் அது சுற்றுகிறது.
That speed.
அந்த வேகத்திலே சுற்றுகிறது.
But if you look at the earth, it doesn't look as if it's moving under our feet.
ஆனால் கீழே பாருங்கள், இந்த பூமி ஓடுகிறதை போல இருக்கிறதா?
Do you feel that this ground is rotating at 1000 kilometers an hour?
ஒரு மணி நேரத்திற்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த தரை சுற்றுகிறது போல உணர்கிறீர்களா?
No.
இல்லை.
So we can't trust our feeling.
ஆகவே நம்முடைய உணர்வுகளை நாம் நம்ப முடியாது.
We can't trust our sight.
நம்முடைய கண்களின் பார்வையை நம்ப முடியாது.
These are all ways by God teaching you what you think is right, it can be wrong.
ஆகவே நாம் சரி என்று நம்புவது தவறாக இருக்க முடியும் என்று இதுவைகளின் மூலமாக தேவன்
கற்றுக்கொடுக்கிறார். Even what you see,
நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் கூட,
you what you feel could be wrong.
நாம் உணர்கிற காரியம் பார்க்கக்கூடிய காரியம் தவறாக
இருக்க முடியும். There is only one thing certain in this world.
இந்த உலகத்திலே ஒரே ஒரு காரியம் மட்டுமே நிச்சயமாக இருக்கிறது.
That is the word of God.
அதான் தேவனுடைய வார்த்தை.
And those who put their faith in the word of God and don't lean to their own understanding,
தேவனுடைய வார்த்தையில நம்பிக்கை வைத்து தங்களுடைய சுய புத்தியை சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள்,
they are the wisest people on the face of the earth.
அவர்கள் தான் இந்த பூமியின் பரப்பிலே மிகவும் ஞானவான்களாக இருக்கிறார்கள்.
They may not make the most money.
அவர்கள் அதிகமான பணம் சம்பாதிக்காமல் இருக்கலாம்.
They may not be famous.
அவர்கள் புகழ்பெற்றவர்களாக இல்லாமல் இருக்கலாம்.
But when they come to the end of life,
ஆனால் வாழ்க்கையின் முடிவிலே வரும்பொழுது,
and move into eternity,
நித்தியத்திற்கு போகும்பொழுது,
they will discover they were wise.
தாங்கள் ஞானவான்கள் என்பதை கண்டுகொள்வார்கள்.
So that's what we got to teach our children from childhood.
ஆகவே நம்முடைய சிறு பிராயம் முதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
Don't go by your senses.
ஆகவே உங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையிலே செல்ல வேண்டாம்.
Don't go by what your friends tell you.
உங்களுடைய நண்பர்கள் சொல்லுகிறதை அடிப்படையிலே வாழ்க்கை வாழ வேண்டாம்.
Don't be deceived by what clever people with their arguments.
புத்திசாலிகளுடைய வாக்குவாதங்களின் அடிப்படையிலே வாழ வேண்டாம்.
You know, most of the scientists in the world today, clever people, believe that man came from the monkey.
மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான் என்று சொல்லி இன்றைக்கு பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்.
Do they really believe that?
உண்மையாலுமே நம்புகிறார்களா?
Then they should make a big picture of a monkey and hang it up saying our father on the wall.
அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு குரங்கை போட்டோ எடுத்து தங்களுடைய சுவட்டிலே மாட்டி வைத்து இதா எங்க அப்பா எங்க முன்னோர் என்று சொல்ல வேண்டும்.
Why don't they do that?
ஏன் அதை மட்டும் செய்ய மாட்டார்கள்?
If that is their ancestor,
அவர்கள்லாம் குரங்கு தான் அவருடைய முன்னோர்கள் என்று சொன்னால் ஏன் அதை மாட்டிக் கொள்ள கூடாது?
No monkey was my ancestor.
எந்த ஒரு குரங்கும் என்னுடைய முன்னோர் அல்ல.
God created man.
தேவன் மனிதனை
உண்டாக்கினார். These are the foolish things that so many people are even being taught in college nowadays.
இன்றைக்கு கல்லூரிகளிலே கூட அநேக புத்தின மக்கள் இதை போதிக்கிறார்கள்.
And people are going away from the word of God.
தேவனுடைய வார்த்தையை விட்டு புறம்பே போகிறார்கள்.
Do you know that in America, the Supreme Court of America has passed a law.
உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே உள்ளதான உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தை இயக்கி இருக்கிறது.
That marriage does not have to be only between a man and a woman.
ஒரு திருமணம் என்பது கண்டிப்பாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் நடக்க வேண்டும் என்ற நியதி அல்ல.
It can be between a man and a man.
ஒரு மனிதனும் ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ள முடியும்.
A man can be the father and another man can be the mother.
ஒரு ஆண் தகப்பனாகவும் இன்னொரு ஆண் தாயாகவும் இருக்க முடியும்.
And they've also said that a woman can marry a woman.
அதே போல ஒரு ஸ்திரீயும் இன்னொரு ஸ்திரீயை திருமணம் செய்து கொள்ள முடியும்.
And the one woman will be the father, one woman will be the mother.
அதிலே ஒரு ஸ்திரீ தகப்பனாகவும் ஒரு ஸ்திரீ தாயாகவும் இருக்க முடியும்.
You see, how can they have children?
எப்படி பிள்ளைகள் பெற முடியும்?
They adopt children.
அவள் பிள்ளைகளை தத்தெடுக்கிறார்கள்.
But they call this woman the father and this woman the mother.
ஆனால் அந்த தத்தெடுக்கப்பட்ட குழந்தை ஒரு அம்மாவை அப்பா என்றும் இன்னொரு அம்மாவை அம்மா என்றும் கூப்பிடும்.
And because it is a Supreme Court law, all the courts in the country have to obey. Two men come to marry, you have to conduct their marriage.
இது உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்டமாக இருக்கிறபடினாலே மற்ற எல்லா மாநிலங்களும் மற்ற எல்லா இடங்களிலேயும் ஆணு மானு வந்தால் அவர்கள் கண்டிப்பாக திருமணம் செய்து வைக்கத்தான் ஆக வேண்டும்.
There was one Christian lady in one court said, I will not sign this for you two men to get married.
ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இந்த ஆணு மானும் திருமணம் செய்கிறதை நான் ஒப்பிட முடியாது என்று சொன்னார்கள்.
She was a believer.
அவர்கள் ஒரு விசுவாசி.
The judge put her in a prison.
அந்த நீதிபதி இவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டார்.
Can you believe this?
இதை நம்ப முடியுமா?
These things are happening.
இவங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
There was one Christian bakery shop in America.
அமெரிக்காவிலே ஒரு கிறிஸ்தவ பேக்கரி கடை இருந்தது.
Two men were getting married saying, can you make a bake a cake for our wedding?
அங்கே இரண்டு ஆண்கள் வந்தார்கள். அவர்கள் இருவரும் சொன்னார்கள், எங்கள் இருவருக்கும் திருமணம் ஆகிறது, ஆகவே எங்களுக்கு வெட்டிங் கேக் வேண்டும், திருமண கேக்.
He said, I will not make a cake for two men to get married.
ரெண்டு ஆண்கள் திருமணம் ஆகிறதுக்கு நான் கேக் செய்து தர முடியாது என்று
சொன்னார். I am a Christian.
நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னார்.
They took him to court and he had to pay some lakhs and lakhs of rupees.
அவரை வழக்கு மன்றத்திற்கு எடுத்து சென்றார்கள். இந்த பேக்கரிக்காரர் லட்சக்கணக்கான ரூபாயை தண்ட தொகையாக கட்ட
வேண்டியிருந்தது. He lost so much money, he had to close down his shop.
அவர் இவ்வளவு பணத்தை இழந்து விட்டு தன்னுடைய கடையை மூட வேண்டியிருந்தது.
Because they were Christians.
ஏனென்றால் அவர் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள்.
Yeah, Jesus didn't say that if you are a Christian life will be very easy for you.
ஆகவே நீ கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் வாழ்க்கையானது உனக்கு சுமூகமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை.
He said you will have trouble.
உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்.
You know, in the office people may ask you to tell lies.
அலுவலகத்திலே உங்களை பொய் சொல்ல முடியாய் அலுவலகத்தில் சொல்வார்கள்.
And you say no, I will not tell lies.
நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்வீர்கள்.
You can lose your job.
உங்கள் வேலையை நீங்கள் இழக்கலாம்.
I faced that many times when I was in the navy.
நான் கப்பற்படையில் வேலை செய்யும் பொழுது இதை நான் சந்தித்தேன் பல முறை.
I was asked to sign certain things which are not true.
உண்மை இல்லாத சில காரியங்களுக்கு கையெழுத்து போட முடியாது கேட்கப்பட்டேன்.
Some senior officer wanted to get some benefit from that.
மேல் அதிகாரி இதன் மூலமாய் தன்னுடைய லாபத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்னை ஒப்பிட சொன்னார்.
So I said sorry sir, I'm a Christian, I can't do it.
என்னை மன்னித்து விடுங்கள், நான் கிறிஸ்தவன், நான் செய்ய முடியாது என்று சொன்னேன்.
So he knew that he could not force me to do it.
என்னை நிர்பந்திக்க முடியாது என்று அவர் அறிந்திருந்தார்.
That happened many times.
பல சமயம் நடந்தது.
Once they transferred me, in half an hour they transferred me from my job.
ஒரு முறை என்னை உடனடியாக வேலை மாற்றம் செய்து விட்டார்கள்.
Another time they give me bad recommendation.
இன்னொரு நேரத்தில் எனக்கு என்னை குறித்து தவறாய் அவர்கள் விமர்சனம் எழுதினார்கள்.
So I can't get a promotion.
ஆகவே எனக்கு வேலை உயர்வு கிடைக்கவில்லை.
I am not interested in promotion.
எனக்கு வேலை உயர்வுலே விருப்பமில்லை.
I told my senior officer.
என்னுடைய மேலதிகாரி பார்த்து சொன்னேன்.
I am only interested in pleasing God.
நான் தேவனை பிரியப்படுத்தவே விரும்புகிறேன்.
You can keep me in the same rank all my life. I am not.
என் வாழ்க்கை முழுதும் இதே நிலையிலே என்னை வைத்திருக்கலாம். எனக்கு கவலை இல்லை.
There are many things like this. You stand for the Lord.
ஆகவே நீங்கள் தேவனுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பொழுது
we have to teach our children.
நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
Don't think life is easy.
வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் என்று என்ன வேண்டாம்.
When you stand for Jesus Christ, people will make fun of you.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுது மக்கள் உங்களை கிண்டல் செய்வார்கள்.
When you girls dress modestly when you go to college.
பெண் பிள்ளைகளே, நீங்கள் கல்லூரிக்கு போகும் பொழுது நீங்கள் தகுதியான வஸ்திரத்தை நாணமாக அணிந்து சென்றால்
don't dress like all these film stars and others in the world.
உலகத்திலே காணப்படுகிற சினிமா நட்சத்திரங்களைப் போலவும்
exposing their body,
தங்களுடைய சரீரத்தை வெளித்தெரிய ஆடை அணிந்து கொண்டு
wearing tight clothes to tempt the men,
ஆண்களை சோதிக்க முடியாக இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு
you don't do that.
நீங்க அதை செய்யவில்லை என்றால்
they'll make fun of you.
உன்னை கிண்டல் செய்வார்கள்.
That's okay.
சரி, போகட்டும்.
Don't be afraid.
அதை குறித்து பயப்பட வேண்டாம்.
You'll become bolder when people make fun of you.
ஜனங்கள் உங்களை கிண்டல் செய்ய கேலி செய்ய செய்ய நீங்கள் தைரியமுள்ளவர்களாய் மாறுவீர்கள்.
These are the things parents must teach their children.
இவைகளை தான் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
That we are different from the world.
உலகத்தாரை காட்டிலும் நாம் வித்தியாசமானவர்கள்.
We have to be like a light in the midst of darkness.
இருளில் மத்தியில் இருக்கக்கூடிய ஒளியைப் போல இருக்க வேண்டும்.
We don't cheat in the examination.
பரீட்சையில் நாம் காப்பி அடிப்பதில்லை.
I remember in Bangalore when my children were studying in school.
என்னுடைய பிள்ளைகள் பெங்களூரிலே பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தார்கள்.
The difficult subject for them was Hindi.
அவளுக்கு இருக்கிறதே கஷ்டமான பாடம் என்று சொன்னால் ஹிந்தி பாடம் தான்.
They did well in all the other subjects but Hindi we didn't speak at home so that was very difficult.
மற்ற எல்லா பாடத்திலும் நன்றாக செய்தார்கள். வீட்டிலே நாங்கள் ஹிந்தி பேசுவதில்லை. ஆகவே ஹிந்தி பாடம் ரொம்ப கஷ்டமா இருந்தது.
Because of Hindi their average will come right down.
ஹிந்தி என்ற ஒரு பாடத்தின் மூலமாய் அவளுடைய சராசரி மார்க்குகள் கீழே வந்துவிடும்.
But that was the problem with many others also.
பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பலருக்கும் இந்த பிரச்சனை இருந்தது.
So there are people who try to get the examination paper before time.
ஆகவே சில ஜனங்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் கேள்வித்தாளை முன்பே பெற்றுக் கொள்வார்கள்.
And somehow or the other there are some crooks who get the paper and sell it.
சில ஏமாற்றுக்காரர்கள் எப்படியாவது இந்த வெளி க்வெஸ்சன் பேப்பரை லீக் செய்து அதை விற்பார்கள்.
10,000 rupees you can get the question paper.
10,000 ரூபாய் கொடுத்தால் ஒரு கேள்வித்தாள் இந்தி கேள்வித்தாள் கிடைக்கும்.
You can prepare before the exam.
நீங்கள் தேர்வுக்கு முன்பதாகவே ஆயத்தம் செய்ய முடியும்.
I said this is a wonderful opportunity to teach my children some righteousness.
என்னுடைய பிள்ளைகளுக்கு நீதியை கற்றுக் கொடுக்க முடியாக இது நல்ல ஒரு தருணம் என்று சொன்னேன்.
The news is going around town that the Hindi paper is available.
ஹிந்தி கேள்வித்தாள் அங்கே கிடைக்கிறது இங்கே கிடைக்கிறது என்ற செய்தி பரவும் பொழுது
So I called my children and said, I said, even if somebody gives me this question paper free,
யாராவது இந்த கேள்வித்தாளை எனக்கு இலவசமாக கொடுத்தாலும்
I will not show it to you.
நான் உங்களுக்கு காண்பிக்க மாட்டேன்.
Because that will be cheating.
ஏனென்றால் அது ஏமாற்றுவது.
I don't want you to pass with cheating.
நீ ஏமாற்றி பாஸ் பண்ண வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
You fail.
நீ ஃபெயில் ஆகு.
Sit in the class one more year.
இன்னும் ஒரு வருஷம் உட்கார்ந்து படி.
I will pay for your fees.
உன்னுடைய ஃபீஸை நான் கட்டுவேன்.
But I will teach you righteousness.
ஆனால் நான் உனக்கு நீதியை கற்றுக் கொடுப்பேன்.
Do you teach your righteousness, children righteousness like that?
உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நீதியை இது போல கற்றுக் கொடுக்கிறீர்களா?
Even Christian children in schools cheat.
கிறிஸ்தவ பிள்ளைகள் பள்ளியிலே ஏமாற்றுகிறார்கள், காப்பி அடிக்கிறார்கள்.
But no child from CFC should cheat.
ஆனால் CFC ல இருக்கக்கூடிய எந்த பிள்ளைகளும் காப்பி அடிக்க கூடாது.
I remember I asked one of my sons.
என்னுடைய மகன்களில் ஒருவரை பார்த்து கேட்டேன்.
My youngest son when he was in school.
என்னுடைய இளைய மகன் பள்ளியிலே இருந்தான்.
I said now you've been in the class for many years, is this some 8th or 9th standard?
இப்போது 8th 9th வகுப்பு படிக்கிறாய், அநேக ஆண்டுகளாக பள்ளியில் இருந்திருக்கிறாய்.
You know all the students in your class.
உனக்கு உடைய மாணவர்கள் சக மாணவர்கள் எல்லாரையும் மறந்திருக்கிறாய்.
Tell me how many of them cheat in examination.
எத்தனை பேர் பரிசில காப்பி அடிப்பாங்க?
Everybody knows who cheats.
யாரெல்லாம் காப்பி அடிப்பாங்க என்ற பிள்ளைகளுக்கு தெரியும்.
And he said that there are only 2 students in our class who do not cheat.
இந்த பள்ளியிலே ரெண்டே பிள்ளைகள் தான் காப்பி அடிக்காத பிள்ளைகள்.
One is me.
ஒன்று நான்.
And one is another person.
இன்னொரு வேறு ஒரு நபர்.
And both of us are from CFC.
நாங்கள் ரெண்டு பேருமே CFC சபையில இருந்து வந்திருக்கோம்.
I said praise the Lord.
நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன்.
That is what we teach in CFC.
இதைத்தான் நாம் CFC ல போதிக்கிறோம்.
Not only believe in Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைப்பது
மட்டுமல்ல. Not only that Christ is coming back.
இயேசு மீண்டும் வருகிறார் என்ற செய்தி மட்டுமல்ல.
But we also teach them don't cheat in your examination.
பரீட்சையிலே காப்பி அடிக்க கூடாது என்பதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
That is how we bring up our children in righteousness.
இப்படி தான் நம்முடைய பிள்ளைகளை நீதியிலே வளர்க்க வேண்டும்.
I told my children I don't care what your rank is.
உன்னுடைய வகுப்பில் எத்தனை rank என்பதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை.
You come last in the class.
நீ வகுப்பில் கடைசி ஆளாய் வந்தாலும் சரி.
Or fail.
அல்லது தோற்று போனாலும் சரி.
Don't cheat.
காப்பி அடிக்காதே.
Don't tell lies.
பொய் சொல்லாதே.
All your life you must remember that you must never cheat another person.
உன் வாழ்க்கை முழுதுமாய் நீ மற்றவனை ஏமாற்ற கூடாது என்பதை அறிந்திருக்க வேண்டும்.
You must not tell a lie.
ஒரு காலம் பொய் சொல்ல கூடாது.
You must not for the sake of money or promotion or gain do something wrong.
பணத்துக்காகவோ உயர்வுக்காகவோ ஏதாவது லாபத்திற்காகவோ எந்த ஒரு தவறையும் செய்ய கூடாது.
And we have to explain to our children what they should do.
ஆகவே நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களை விளக்கி சொல்ல வேண்டும்.
One person was secretary to the boss in the office.
ஒரு நபர் ஒரு வேலை செய்யும் இடத்தில் உள்ளதான மேல் அதிகாரிக்கு அவர் செக்ரட்டரியா இருந்தார்,
செயலாளராக இருந்தார்.
கேட்டார் சகோதர ஜாக், அவர்களே நான் என்னுடைய மேல் அதிகாரியோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது
அந்த போன் ரிங்ஸ்,
போன் பெல் அடிக்கிறது.
அந்த பாஸ் சேஸ்,
மேல் அதிகாரி சொல்கிறார்,
டெல் ஹிம் ஐ அம் நாட் ஹியர்.
போன் எடுத்து நான் இல்லைன்னு சொல்லிருப்பா,
வாட் ஷல் ஐ டு,
நான் என்ன செய்யட்டும்?
ஐ ஷல் டெல் யூ வாட் டு டு. ஃபார் எவ்ரிதிங் தேர் இஸ் எ சொல்யூஷன்.
எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன்.
டோன்ட் பிக் அப் த போன்,
போனை எடுக்க வேண்டாம்.
டெல் யுவர் பாஸ்
மேல் அதிகாரத்தில்
சார், ஐ அம் எ கிறிஸ்டியன்,
நான் ஒரு கிறிஸ்தவன்.
I can't tell a lie.
நான் போய் சொல்ல முடியாது.
I'll go out of the office.
நான் அலுவலகத்தை வெளியே போய்
விடுறேன். Call somebody else here to answer that phone and say you're not here.
அந்த போனில் பதில் சொல்வதற்கு வேறு யாரையாவது கூட்டி கொண்டு நீங்க செய்யுங்க.
Two things can happen.
ரெண்டு நடக்கலாம்.
Either the boss will say get out, I don't want you to work here anymore.
இனிமேல் நீ வேலைக்கே வேண்டாம்ப்பா, நீ வெளியே போ என்று சொல்லலாம்.
Or he may say I respect you for your uprightness.
இல்லாவிட்டால் என்ன சொல்வார்? உன்னுடைய நேர்மைக்காய் உன்னை நான் மெச்சிக் கொள்கிறேன்.
Now I have more confidence in you in this office.
இனிமேல் உன் மீது எனக்கு அதிக நம்பிக்கை இந்த அலுவலகத்தில் இருக்கிறது.
You must trust God. God will honor you.
நீங்கள் தேவனை நம்ப வேண்டும், தேவன் உங்களை கனப்படுத்துவார்.
One of the most important things, two important verses we must tell our children.
நம்முடைய பிள்ளைகளுக்கு இரண்டு முக்கியமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும்.
Very important to teach them.
அவளை சொல்லிக் கொடுப்பது மிகவும் நல்லது.
Both are in 1 Samuel.
ரெண்டுமே 1 சாமுவேல் இருக்கிறது.
1 Samuel 16.
1 சாமுவேல் 16 அதிகாரம்.
Verse 7.
7 வசனம்.
The last part.
கடைசி பகுதி.
Man looks on the outward appearance but God looks at the heart.
மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார்.
From the youngest age we must teach our children this verse.
சிறு வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
And all of you must remember this verse.
எல்லாரும் இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
If you have the habit of underlining your Bible, underline this verse.
நீங்கள் வேதத்தை அடிக்கோடிட்டுக்கிற பழக்கம் இருந்தால் இந்த வசனத்தை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள்.
1 Samuel 16 verse 7.
1 சாமுவேல் 16:17.
Man looks on the outward appearance,
மனுஷன்
but God looks at the heart.
மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார்.
Tell your children from childhood.
பிள்ளைகளுக்கு சிறு பிராயம் முதல் சொல்லிக் கொடுங்கள்.
What you are on the outside only man sees.
நீ வெளியே இருக்கக்கூடிய வெளி தோற்றத்தை மட்டுமே மனுஷன் பார்க்கிறான்.
இன்சைட் வாட் யூ ஆர் திங்கிங் அண்ட் வாட் யூ ஆர் இமேஜினிங் தட் இஸ் வாட் காட் சீஸ்.
உள்ளே நீ என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய், என்ன கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை கர்த்தர் பார்க்கிறார்.
This is one of the most important things we must teach our children.
நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம்.
Because in the world everybody is concerned about the outward.
ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாரும் புறத்தோற்றத்தை குறித்தே கவலைப்படுகிறார்கள்.
We have to teach our children to be different.
அவங்க நம்முடைய பிள்ளைகள் வித்தியாசமானவங்களா இருக்க வேண்டும் என்று கற்றுக்
கொடுக்க வேண்டும். That's one verse.
அது ஒரு வசனம்.
And the other verse is 1 Samuel chapter 2.
இன்னொரு வசனம் 1 சாமுவேல் 2 அதிகாரம்.
And verse 30.
30 வசனம்.
Again the last part.
கடைசி பகுதி.
1 Samuel chapter 2.
1 சாமுவேல் 2 அதிகாரம்.
And verse 30.
30 வசனம்.
The last part, it's the Lord says, those who honor in the middle, those who honor me, I will honor. Just that much.
என்னை கனமணுகிறவர்களை நான் கனமணுவேன்.
Only that much.
அவ்வளவுதான். மத்தியிலே இருக்கு.
Middle of that verse.
அந்த வசனத்தின் ஒரு
those who honor me, I will honor.
என்னை கனமண்ணுகிறவர்களை நான் கனமண்ணுவேன்.
Very small verses.
மிகவும் சிறு சிறு வசனங்கள்.
1 Samuel 16:7.
1 Samuel 16:7.
1 Samuel 2:30.
1 Samuel 2:30.
Man looks on the outward appearance, God looks at the heart.
மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார்.
And when you suffer because you are standing up for the truth,
நீ சத்தியத்திற்காக நிற்கிறபடினாலே பாடுபட்டால்,
we have to tell our children,
நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும்,
remember,
those
who honor God, God will honor them.
தேவனை கனப்படுத்துபவர்களை தேவன் கனப்படுத்துவார்.
Yeah, 1 Samuel 2:30. So those are two verses we must teach our children.
1 Samuel 2:30 ஆகவே இந்த இரண்டு வசனங்களை நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும்.
When they are small, if you want, you can write it on a little card, these two verses, and say, give it to them.
பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய சிறிய கார்டை எடுத்துக்கொண்டு அதில் எழுதி பிள்ளைகள் கொடுங்கள்.
Put both those verses there and say, memorize these verses with the reference.
இந்த இரண்டு வசனங்களையும் அந்த குறி வசன குறிப்போடு கூட எழுதி பிள்ளைகளுக்கு கார்டிலே கொடுத்து விடுங்கள். அதை மனப்பாடம் செய்ய சொல்லுங்கள்.
So keep it with you and remember it.
நீங்கள் அதை பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்கள், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று
சொல்லுங்கள். Keep it in your school bag and look at it now and then.
School bag ல வைத்துக்கொண்டு இப்பவும் அப்பமா இதை எடுத்து பார்.
Man looks on the outward appearance, God looks at the heart.
மனுஷன் புறத்தோற்றத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார்.
Those who honor God, God will honor them.
என்னை கர்த்தரை கனமண்ணுகிறவர்களை கர்த்தர் கனமண்ணுவார்.
It will help your children.
இது உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்.
As they grow up,
அவர்கள் வளரும் பொழுது,
that they can stand for the Lord.
அவர்கள் கர்த்தருக்கு நிற்க முடியும்.
And God will honor them.
தேவன் அவர்களை கனப்படுத்துவார்.
I thank God for the reality of these promises in my life for many years.
இந்த வாக்குத்தத்தங்களுடைய உண்மை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியிருக்கிறபடினாலே பல ஆண்டுகளாக நிறைவேறியிருக்கிறபடினாலே தேவனுக்கு நன்றி
செலுத்துகிறேன். And I've told these things to my children many times.
என்னுடைய பிள்ளைகளுக்கு பல சமயங்களில் சொல்லி இருக்கிறேன்.
I want you to honor God. God will honor.
நீ தேவனை கனமண்ண வேண்டும், தேவனை கனமண்ணுவார்.
And I can see today that God has honored all four of my sons.
இன்று என்னுடைய நான்கு மகன்களையுமே தேவன் கனமண்ணி இருக்கிறதை பார்க்கிறேன்.
That can happen to anybody.
இது யாருக்கு வேண்டுமாலும்
நடக்கும். You honor, teach your children to honor God.
நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தேவனை கனமண்ண முடியாய் கற்றுக் கொடுங்கள்.
Tell them not to go around criticizing all the others in the church.
சபையில் உள்ள மற்றவர்களை எல்லாம் குறை சொல்லி கொண்டு சுற்றி திரிய வேண்டாம்.
So we don't want to hear about all that in the house.
வீட்டிலே அதை குறித்தெல்லாம் கேள்விப்பட விரும்பவில்லை.
You judge yourself.
உங்களை நீ நியாயந்தீர்த்துக் கொள்.
அது போதும். Don't judge other people.
மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம்.
Honor God yourself.
நீ தேவனை கனமண்.
Leave other people alone.
மற்ற மக்களை தனியே விட்டுவிடு.
So many times we allow our children to speak evil of so many other people.
அநேக சமயங்களில் நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களை குறித்து தவறாய் பேசுவதற்கு அனுமதிக்கிறோம்.
And then they go astray.
அவள் வழிவிலகி போகிறார்கள்.
They say, oh brother, my child has gone astray.
சவரே என் பையன் வழிவிலகி
போயிட்டான். You gone astray because you allowed him to speak so much evil of other people.
மற்ற மக்களை குறித்து தீமையாய் பேச நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள். ஆகவே தான் அவள் வழிவிலகி போய் விடுகிறார்கள்.
So be careful.
ஆகவே கவனமாயிருங்கள்.
That we don't do things that make them go astray and then wonder why they went astray.
அவர்கள் வழி விலகி போக முடியாக காரியங்களை செய்து விட்டு அதற்கு பிறகு ஏன் வழி போயிலகி போனார்கள் என்று நாம் ஆச்சரியப்பட வேண்டாம்.
If your children have gone astray,
உங்களுடைய பிள்ளைகள் வழி விலகி போயிருக்கிறார்கள் என்றால்,
I want you, my dear brother, sister, to humble yourself.
என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் நீ உன்னை தாழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Don't say that some fault was with them.
அவர்களிடத்தில் தான் தவறு என்று சொல்ல வேண்டாம்.
Very often the fault is with the parents.
அடிக்கடி கண்டுபிடிக்கிற காரியம் என்னவென்றால் தவறு பெற்றோர்களிடத்தில் தான் இருக்கிறது.
Parents like to put the blame on the children.
பெற்றோர்கள் பழியை பிள்ளைகள் மேல் சுமத்த விரும்புகிறார்கள்.
The Bible says train your children the way he should go, when he's old he will not depart.
பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த முதிர் வயதிலும் அவன் இதை விடாதிருப்பார் என்று வேதம் சொல்கிறது.
You husband and wife need to kneel down before God.
கணவனும் மனைவியும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும்.
Say, Lord, show us where did we go wrong.
ஆண்டவரே, நாங்கள் எங்கே தவறாய் போனோம்.
Your child can come back to the Lord. I tell you,
உங்களுடைய பையன் திரும்பமாய் கர்த்தரிடத்தில் வருவான்.
Your daughter, your son can come back to the Lord.
உங்களுடைய மகன் மகள் தேவனிடத்தில் திரும்பி வருவார்.
But God will not do that until he sees that you are honest first.
ஆனால் முதலாவது நீங்கள் நேர்மையுள்ளவர்களா இல்ல இருக்கிற நேர்மையானவர்களாய் பார்க்கும் வரை தேவன் அப்படி செய்ய முடியாது.
If you're like the other thief on the cross who says, no, I'm not to blame, bring me down from the cross.
அந்த கல்வாரி சிலுவைக்கு இந்த பக்கம் தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன் சொன்னதை போல இல்ல நான் இருக்கணும் தகுதி இல்ல அவன்தான்.
Then nothing will happen.
ஒண்ணுமே நடக்காது.
He'll go to hell, your child.
உன்னுடைய மகன் நரகத்துக்கு போவான்.
But if you're like the other thief,
ஆனால் மற்ற கள்ளனை போல,
I'm guilty.
நான் தான் குற்றவாளி.
Parents say that.
பெற்றோர் சொல்ல வேண்டும்,
we are guilty,
நாங்கள் குற்றவாளிகள்,
we are the ones who failed that our children went astray,
என்னுடைய பிள்ளைகள் வழிவிலகி போனதற்கு நாங்கள் தான் தவறினவர்கள்,
you and your children can enter paradise,
நீங்களும் பிள்ளைகளும் பரதேசிலே,
it all depends on being honest and acknowledging the blame,
எல்லாமே குற்றை குறையை ஒத்துக்கொள்கிறதும் நேர்மையா இருக்கிறதை பொறுத்து தான்.
I have told old parents whose children are completely astray from the Lord,
முற்றிலுமாய் தேவனை விட்டு விலகி போன பிள்ளைகளுடைய வயதான பெற்றோர்களை பார்த்து சொல்லியிருக்கிறேன்,
if you will do what I tell you, I tell you your children will come back to the Lord,
நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்தால் உங்கள் பிள்ளைகள் திரும்பவும் தேவனிடத்தில் வருவார்கள்.
First of all, you and your wife kneel down and take the blame 100% on yourself,
முதலாவது நீங்களும் உங்கள் மனைவியும் முழங்கால் போடிட்டு நூற்றுக்கு நூறு பழிய உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Don't say what to do, brother is gone astray like that,
என்ன செய்யறது பிரதர், என் பையன் வழிவிலகி
போயிட்டான். I'll tell you what to do, kneel down and take the blame,
என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன், முழங்கால் படிட்டு குறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Lord, your word says train up a child in the way he should go, he will be his old, he will not depart from it,
ஆண்டவரே பிள்ளை ஆண்டானே வழி நடத்த வேண்டிய வழியில் நடத்த அவன் முதிர வயதில் விடாதிருப்பான் என்று வேதம் சொல்கிறது.
Now he has departed from it,
இப்பொழுது அதை விலகிவிட்டான்.
That means I did not train him up in the right way,
அவனுடைய பொருள் என்னவென்றால் நான் அவனை சரியான வளர்த்த வேண்டிய விதத்தில் வளர்த்தவில்லை.
I don't blame him,
நான் அவனை குறை சொல்லவில்லை.
I take the blame 100%.
நூற்றுக்கு நூறு அந்த குறையை நான் எடுத்துக் கொள்கிறேன்.
That's the first thing. You husband and wife kneel down and acknowledge.
புருஷனும் மனைவியுமானவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் இதுதான்.
And then,
அதற்கு பிறகு,
every day,
ஒவ்வொரு நாளும்,
on your knees,
உங்களுடைய முழங்காலிலே,
pray for that child,
அந்த குழந்தைக்காக ஜெபியுங்கள்.
And say, Lord, bring him back,
ஆண்டவரே இந்த குழந்தையை மீண்டும் கொண்டு வாரும்,
bring him into a need in his life,
ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில ஒரு தேவைக்குள்ள அவனை கொண்டு வாரும்,
let him have an accident, break his bones or do something,
ஆண்டவரே ஒரு விபத்திலே சிக்கிக் கொள்ளட்டும் அல்லது எலும்புகள் உடையட்டும்,
something,
ஏதாவது ஒன்று நடக்கட்டும் ஆண்டவரே,
put him in a hospital,
ஆண்டவரே அவனை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க
வேண்டும், I want his soul to be saved,
ஆண்டவர் எப்படியாவது ஆத்மா ரட்சிக்கப்பட,
I don't care if his body is broken, his soul must be saved,
அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும்,
you pray like that,
இது போல நீங்கள் ஜெபியுங்கள்,
you pray desperately like that,
நீங்கள் இது போன்று நீங்கள் விடாப்பிடியாக ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார்.
I find so many parents are so casual,
ஆனால் அநேக பெற்றோர்கள் இதை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள்,
almost as if they don't care if their children go to hell,
பிள்ளைகள் நரகத்துக்கு போனால் என்ன போகட்டால் என்ன என்று சொல்லி அதை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள்.
You want to be separated from your children for all eternity,
நித்திய நித்தியமாக உங்களுடைய பிள்ளைகளை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க வேண்டுமா?
Don't be happy just because your children are saved,
உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டால் என்பதனாலே சந்தோஷப்பட வேண்டாம்.
Some people are happy and they say, oh, my children are baptized,
என் பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க என்று சொல்ல
சந்தோஷப்படுவார்கள். There are so many baptized people who finally go to hell,
அநேக ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் நரகத்துக்கு கடைசியாக போகிறார்கள்.
They must be disciples of Jesus Christ,
அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் மாற வேண்டும்.
Teach them to follow Jesus,
இயேசுவை பின்பற்ற கற்றுக் கொடுங்கள்.
Teach them to die to themselves every day,
ஒவ்வொரு நாளும் தங்களுக்கென்று மரிக்க கற்றுக் கொடுங்கள்.
And that's the best way you can prepare them for marriage,
இப்படி தான் திருமணத்துக்கு அவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தக்கூடிய சிறந்த வழி.
Then they'll have happy marriages,
அப்பொழுது சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையும்.
So when we dedicate children now,
இப்போ நான் பிள்ளைகளை பரிசுத்தம் செய்யும் பொழுது,
I often think,
அடிக்கடி நான் நினைக்கிறேன்,
many hundreds of 2000 years ago,
2000 ஆண்டுகள் முன்பதாக,
the mother of Peter brought the baby Peter for dedication,
பேதுருடைய தாய் பேதுரு என்ற குழந்தையை அர்ப்பணிக்கும்படியாக கொண்டு வருகிறார்.
Look just like any other baby,
பற்ற குழந்தையை போலவே இந்த பேதுரு என்ற குழந்தையும் இருக்கிறது.
And in the temple next door, next to her was the mother of Judas Iscariot, also bringing the baby Judas Iscariot.
ஜெபாலயத்திலே அடுத்து நிற்கிறது யூதாஸ் காரியோனுடைய தாய், யூதாஸ் காரியோன குழந்தையை கொண்டு வந்து நிற்கிறார்கள்.
They are both dedicating their children to the Lord.
இரண்டு பேருமே பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கிறார்கள்.
Why did these two children grow up in completely different ways?
ஏன் இந்த இரண்டு பிள்ளைகளுமே முற்றிலும் வித்தியாசமான விதத்தில் வளர வேண்டும்?
Why did Peter grow up to be an apostle and Judas Iscariot grow up to be a betrayer?
ஏன் பேதுரு ஒரு அப்போஸ்தலனாக மாற வேண்டும், ஏன் யூதாஸ் காரியோனு காட்டி கொடுக்கிறவனாக மாற வேண்டும்?
They were both dedicated.
இரண்டு பேருமே பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள்.
But they were not brought up in the right way by their parents.
ஆனால் பெற்றோர்களாலே சரியான விதத்தில் வளர்க்கப்படவில்லை.
Judas Iscariot, maybe his parents, when maybe sometime when he cheated in his exam, parents said it's okay, don't worry.
ஒருவேளை யூதாஸ் காரியோனு பரிட்சையிலே காப்பிடித்த பொழுது பெற்றோர் சொல்லிருக்கலாம், அது பற்றிலாம் கவலைப்படாதே விட்டுடு.
Or when he stole some money in from the house,
அல்லது வீட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை திருடும் பொழுது,
it's okay Judas, don't do that all the time like that,
எப்பவுமே அப்படி செய்ய வேண்டாம் பரவாயில்லை.
But Peter's mother and father would not treat him like that.
ஆனால் பேதுருடைய தகப்பனும் தாயும் அப்படி நடத்திருக்க மாட்டார்கள்.
They say, Peter, Simon, you cheated,
பேதுரு சீமோனே பேதுருவே நீயா ஏமாத்துன,
you should never do that, I don't care if you fail,
நீ ஃபெயில் ஆன கூட பரவாயில்லை, நீ ஒரு காலத்தை செய்ய கூடாது.
They were very strict,
அவர்கள் கடுமையா இருந்தார்கள், கண்டிப்பா.
So the way your child will grow up after the dedication,
ஆகவே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு உங்கள் பிள்ளை எந்த விதத்தில் வளர்கிறது,
depends on how you bring him up,
நீங்கள் எப்படி வளர்க்கல் என்பதை பொறுத்திருக்கிறது.
So may God give the parents wisdom,
ஆகவே தேவன் பெற்றோருக்கு ஞானத்தை தருவாராக.
Now we'll pray for these children,
இப்பொழுது நாம் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம்.
All please come forward, all of you with